அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரலற்றோர்க்கான குரலாய் வானொலியில் 97.6 பண்பலையில் ஜொலித்து ஒலிக்கும் உவா சமூக வானொலியின் உவாவின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் நான் மருதமுத்து கணபதி பிள்ளை. நான் இப்போ நியூபர்க் தமிழ் மகா வித்தியாலயத்தில் ஆரம்ப பிரிவு ஆசிரியராக கடமையாற்றுகிறேன். பிள்ளைகளே, இன்றைய நிகழ்ச்சியானது தரம் 5 மாணவர்களுக்குரிய தமிழ் பாடம் தொடர்பானது. இன்றைய நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுவதற்கு ஆயத்தமாய் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படியானால் ஒரு கொப்பி அல்லது தாள், பென்சில், தரம் 5 தமிழ் பாட புத்தகம் என்பவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளே, முதலாவதாக நாம் இந்த பாடத்திற்குள் நுழைவதற்கு முன் கல்வி பற்றிய ஒரு கருத்தினை உங்களுடன் பகிரலாம் என்று நினைக்கிறேன். கல்வி என்றால் என்ன? கல்வி என்பது நல்ல நடத்தை மாற்றத்தை காட்டும் செயற்பாடு என்று சொல்வார்கள். இன்று அதிகமானோர் கல்வியை தொழில் பெறும் வழியாகவே பார்க்கிறார்கள். அதாவது, பாடசாலைக்கு செல்ல வேண்டும், வேகமாக படிக்க வேண்டும், விரைவாக தொழிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனப்பாங்கில் இருக்கின்றனர். ஆனால் பிள்ளைகளே, உண்மையில் கல்வி என்றால் என்ன? நாம் ஏன் பாடசாலைக்கு சென்று கல்வியை பெற வேண்டும்? எதை படிக்க வேண்டும்? எப்படி படிக்க வேண்டும்? எப்போது படிக்க வேண்டும்? நாம் படிப்பதால் உண்மையில் நாம் பெற வேண்டிய பயன் என்ன போன்ற விடயங்களை மறந்துவிட்டு வேறொரு பாதையில் பயணிக்கிறார்கள். மாணவர்களே, இதுதான் இன்று எமது நாட்டிலும் சரி, உலக நாடுகளிலும் சரி, சிறுவர்கள் முதல் பெரியோர் வரை அதிகமாக பிழையான வழியில் செல்வதற்கு காரணமாக அமைகிறது. சமூகத்தில் பிரச்சனைகள், இயற்கை சீர்கேடுகள், தனி மனிதர்களின் வாழ்வில் பல்வேறு பிரச்சனைகள் என்பன தோன்றுகின்றன. அப்படியாயின் இவற்றுக்கு நாம் எடுக்கக்கூடிய தீர்வுகள் தான் எவை? ஆம் பிள்ளைகளே, இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நாம் அனைவரும் சந்திக்கிறோம் அல்லவா? அப்படியானால் நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் எவை என பார்த்தால், முதலாவது, நாம் கல்வி என்பது வெறுமனே கற்பதற்கும் தொழிலை பெறுவதற்கும் மட்டுமன்றி, நாம் படிக்கும் ஒவ்வொரு நல்ல விடயத்தையும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். நாம் கற்கும் வரலாற்று அம்சங்களுக்கு என்றும் மதிப்பளிக்க வேண்டும். பிறரை மதித்தல், அன்பு செலுத்துதல், பொறுமையாயிருத்தல், விடாமுயற்சியுடன் நல்ல விடயங்களை செய்தல் போன்ற நல்ல பழக்கங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இயற்கையை நேசிப்பதும் இயற்கைக்கு எதிராக செயலாற்றுவதையும் குறைக்க வேண்டும். நாம் படிக்கும் பாடங்களை தெளிவாக கேட்டு கற்று அறிந்து கொள்ள வேண்டும். தினமும் விடியற்காலையில் படிப்பதும் மாலை வேளையில் படிப்பதும், அதிகமாக நல்ல நூல்கள், பத்திரிகைகள், சஞ்சிகைகளை வாசிப்பதும் எமக்கு பெரும் பிரயோசனமாக இருக்கும். அதேபோல் மாணவர்களே, படிப்பதை கைக்கொள்ளும் வழியாக நாம் உடற்பயிற்சிகளிலும் விளையாட்டிலும் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் எமது உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும். எமது உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும் போதுதான் எமது வாழ்நாள் சிறப்பாக இருக்கும். சரி மாணவர்களே, நாம் இன்றைய பாடத்திற்குள் செல்லலாம். நான் கூறும் இந்த சொற்களை சற்று செவிமடுங்கள். மாதவன், குமுதினி, மேசை, தென்னை மரம், சிறுவன், சிறுமி, சிறுவர்கள், குரங்கு, குரங்குகள், பறவை, பறவைகள், நான், நீ, அது, அவை, அவன், அவள், அவர்கள். மீண்டும் கூறுகிறேன் பிள்ளைகளே, மாதவன், குமுதினி, மேசை, தென்னை மரம், சிறுவன், சிறுமி, சிறுவர்கள், குரங்கு, குரங்குகள், பறவை, பறவைகள், நான், நீ, அது, அவை, அவன், அவள், அவர்கள். இந்த சொற்களை கேட்கும் போது என்ன தோன்றுகிறது பிள்ளைகளே உங்களுக்கு? ஆம், நீங்கள் இப்பொழுது கண்டுபிடித்திருப்பீர்கள், நீங்கள் நினைப்பது சரிதான். நாம் இன்று படிக்கப் போவது தமிழ் பாடத்தில் திணைப்பால் என் இடம் பற்றிதான். சரி மாணவர்களே, பாடத்திற்கு செல்ல முன் ஒரு நச்சந்தினை கூறுகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பெற கடைபிடிக்க வேண்டிய 10 விடயங்கள். அதிர்வின்றி நடங்கள். அதிர்வின்றி நடங்கள். பணிவாக பேசுங்கள், அளவாக சாப்பிடுங்கள், ஆழமாக சுவாசியுங்கள், அமைதியாக தூங்குங்கள், உண்மையாக உழைத்திடுங்கள், சரியாக நம்புங்கள், முன்னதாக திட்டமிடுங்கள், சுயமாக சிந்தியுங்கள், முடிவின்றி படியுங்கள். புரிந்ததா மாணவர்களே? பிள்ளைகளே, உங்கள் வகுப்பாசிரியரும் ஏனைய உங்கள் பாடசாலை ஆசிரியர்களும் அதிபர்கள் என பலரும் உங்களுக்கு பல்வேறு பாடங்களை கற்றுத்தந்திருப்பார்கள். அந்த பாடங்களை ஒருமுறை மீட்டுக் கூறும் விதமாகவே நாங்கள் இந்த செயல்முறையை செய்கிறோம். அந்த வகையில் மாணவர்களே, இன்று என்ன படிக்கப் போகிறோம் என்பது மீண்டும் உங்களுக்கு நினைவுக்கு வருகிறதா? ஆம், நாம் இன்று படிக்கப் போவது திணை, பால், எண், இடம் பற்றிதான். ஆம் மாணவர்களே, ஏன் நாம் இந்த பாடத்தை மிக கவனமாக படிக்க வேண்டியிருக்கிறது? காரணம், தரம் 1 தொடக்கம், தரம் 5 வரையான வகுப்புகளில் இந்த பாடத்தில் நீங்கள் தேர்ச்சியுடையவர்களாக இருக்க வேண்டும். காரணம், திணை, பால், எண், இடம் சம்பந்தமான விடயங்களை நீங்கள் தெளிவாக விளங்கியிருக்கும் போதுதான் உங்களால் சரியாக வாசிக்கவும் சரியாக எழுதவும் ஏனைய தமிழ் வேலைகளை உங்களுக்கு இலகுவாக செய்யவும் வசதியாக இருக்கும். அது மட்டுமல்லாது, தரம் 5 மாணவர்களான நீங்கள் இம்முறை எதிர்நோக்கியிருக்கும் புலமை பரிசில் பரீட்சையில் பகுதி 2 முதலாவது வினாவாக வரக்கூடிய ஒரு பந்தியை கொடுத்து வினா கேட்கும் முறை அல்லது ஒரு பாடலில் இருந்து கேட்கப்படும் வினா முறைகளுக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அந்த பதிலளிக்க வேண்டிய அந்த பகுதிகளுக்கு நீங்கள் சரியாக விடையளிப்பதற்கு உங்களுக்கு இந்த பாடம் நிச்சயமாக தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரியும் போதுதான் உங்களால் மிக உயரிய புள்ளியை பெற்று சித்தியடைய முடியும். அந்த வகையில் அடுத்ததாக இந்த பாடம் தொடர்பாக நீங்கள் கற்றறிய வேண்டிய காரணம், பகுதி 2 உங்களுக்கு வரக்கூடிய வாக்கியங்கள் எழுதுகின்ற வினாவிற்கு நீங்கள் கண்டிப்பாக மிகச் சரியாக வாக்கியம் எழுத வேண்டிய தேவை இருக்கிறது. அதேபோல் பகுதி 2 எழுவாய் பயனிலை தொடர்பான பல வினாக்கள் உங்களுக்கு வினவப்படுகின்றன. சரி பிள்ளைகளே, முதலாவதாக நாம் திணை பற்றி பார்ப்போம். திணை என்றால் என்ன பிள்ளைகள்? திணை என்பது ஒழுக்கம் அல்லது குலம் போன்ற சொற்களால் அர்த்தம் கூறக்கூடியதாக இருக்கிறது பிள்ளைகளே. அதாவது, உலகில் உள்ள யாவரும் அவரவர் கொண்டுள்ள பகுத்தறிவோடு கொண்டுள்ள ஒழுக்கத்தின் அடிப்படையிலும் அறிவின் இயல்புகளுக்கு ஏற்ப பிரிக்கும் முறையாக திணையை சொல்லலாம். அப்படியானால் திணை எத்தனை வகைப்படும்? ஆமாணவர்களே, உங்களுக்கு ஏற்கனவே இது தெரிந்திருக்கும், பலமுறை இதை கற்றிருப்பீர்கள். திணை என்பது இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அவை உயர்திணை, அக்ரிணை. மாணவர்களே, உலகை படைத்த கடவுள் மற்றும் தேவர்கள், நரகர்கள், மனித குலத்தில் வாழ்பவர்கள் போன்றோரை நாம் உயர்திணையாக கொள்வோம். உதாரணமாக, சிவன், இந்திரன், நரகாசூரன், பாலன், கமலினி, மாணவன், தங்கை, இது போன்ற சொற்களை நாம் உயர்திணையாக கூறுவோம். காரணம், இவர்கள் யாவரும் கடவுள், தேவர், நரகர், மனித குலத்தில் இருப்போராக இருக்கிறார்கள். எனவே பிள்ளைகள், இவர்களுடைய அறிவிற்கேற்ப இவர்களை உயர்திணையாக நாம் கொள்வோம். அதேபோல் பகுத்தறிவில்லாதவையும், இதற்கு முன் நான் சொன்ன கடவுள், தேவர், நரகர், மனிதர் ஆகியோரை தவிர்ந்த உயிருள்ள, உயிரற்ற அனைத்தும் அக்ரிணை என்ற திணைக்குள் வருமானவர்களே. உதாரணமாக, மரம், யானை, வானம், முள், புத்தகம், இவற்றை சொல்ல முடியும். மாணவர்களே, இந்த விடயம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் கூறுகிறேன், உயர்திணைக்குள் கடவுள், தேவர், நரகர், மனித குலத்தில் வாழ்பவர்கள் வருவார்கள். அதேபோல் அக்ரிணைக்குள் கடவுள், மனிதர், தேவர், நரகர் ஆகியோர் அல்லாத அனைத்தும் அக்ரிணைக்குள் வரும். இப்போது புரிகிறதா மாணவர்களே? ஏற்கனவே பிள்ளைகள் திணை பற்றி நீங்கள் அதிகமாக படித்திருப்பீர்கள். அதனை உறுதிப்படுத்திக் கொள்ள மீண்டும் இந்த உயர்திணை அக்ரிணை பற்றி மீண்டும் மீண்டும் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கடவுள், தேவர், நரகர், மனிதர் ஆகியோரை நாம் என்ன திணையாக கொள்வோம்? ஆம், உயர் திணையாக கொள்வோம். என்ன பிள்ளைகள்? அதே போல் அக்ரிணையில் கடவுள், மனிதர், தேவர், நரகர் ஆகியோர் அல்லாத, அதாவது உயர்திணை அல்லாத யாவையும் அக்ரிணையாக கொள்வோம். இப்போது திணை என்றால் என்ன, திணை எத்தனை வகைப்படும் என்று உங்களுக்கு விளங்கி இருக்கும். என்ன பிள்ளைகள்? சரி, நான் சொல்லப்போகும் பெயர் சொற்களை உயர்திணை அக்ரிணை என்று பிரித்து பாருங்கள். பார்ப்போம். காடு, முருகன், குதிரை, விவசாயி. மீண்டும் கூறுகிறேன் பிள்ளைகளே, காடு, முருகன், குதிரை, விவசாயி. காடு, முருகன், குதிரை, விவசாயி. இந்த சொற்களில் உயர்திணை பெயர்ச்சொற்கள் எவை பிள்ளைகளே? ஆம், நீங்கள் சிந்திப்பது சரிதான். முருகன், விவசாயி ஆகிய இரு சொற்களும் உயர்திணையில் வரும். இந்த சொற்களில் அக்ரிணை பெயர்ச்சொற்கள் எவை? ஆம், காடு, குதிரை ஆகிய சொற்கள் அக்ரிணை பெயர்ச்சொற்களாக வரும். காரணம், காடு, குதிரை என்பவை கடவுள், தேவர், நரகர், மனிதர் ஆகிய எந்த ஒரு பிரிவினருக்குள்ளும் வராது என பிள்ளைகளே. எனவே அவை அக்ரிணை பெயர்ச்சொற்கள் ஆகும். சரி பிள்ளைகளே, தரம் 5 பாடப்புத்தகத்தில் 3 பாடமான சின்னத்தம்பி புலவர் எனும் பாடத்தில் உள்ள 1 பந்தியை பார்ப்போம். அனைவரும் தமிழ் புத்தகத்தில் 15 பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பாடத்தில் 1 இருக்கும் பந்தியை நான் வாசிக்கிறேன். நீங்களும் சேர்ந்து வாசியுங்கள். ஒரு நாள் மாலை நேரத்தில் சிறுவர்கள் சிலர் ஓரிடத்திலே விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவ்வழியில் வந்த தமிழ் புலவர் ஒருவர் அச்சிறுவர்களை பார்த்து, சிறுவர்களே, இவ்வூரில் வதியும் வில்லவராய முதலியாரின் இல்லம் எங்குள்ளது என்று கேட்டார். அச்சமயம் சிறுவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். பந்தியில் வந்திருக்கும் உயர்திணை பெயர்ச்சொற்கள் எவை பிள்ளைகளே? இப்பந்தியில் வந்திருக்கும் உயர்திணை பெயர்ச்சொற்கள் எவை பிள்ளைகளே? சிறுவர்கள், புலவர், வில்லவராய முதலியார், அச்சிறுவர்களை, அச்சிறுவர்களில் ஒருவர், ஒருவன் என்பன இப்பந்தியில் வந்திருக்கக்கூடிய உயர்திணை பெயர்ச்சொற்கள். என்ன பிள்ளைகளே? ஆம், இப்பந்தியில் வந்திருக்கும் அக்ரிணை பெயர்ச்சொற்கள் எவை பிள்ளைகளே? இப்பந்தியில் வந்திருக்கும் அக்ரிணை பெயர்ச்சொற்கள் எவை பிள்ளைகளே? நாள், மாலை, நேரம், இல்லம், அச்சமயம். மீண்டும் கூறுகிறேன் பிள்ளைகளே, நாள், மாலை, நேரம், இல்லம், அச்சமயம். இச்சொற்கள் அக்ரிணை பெயர்ச்சொற்களாக இருக்கின்றன. அதேபோல் பிள்ளைகளே, இந்த பந்தியில் உயர்திணை வினைச்சொற்களும் அக்ரிணை வினைச்சொற்களும் இப்பந்தியில் உள்ளன. உதாரணமாக, உயர்திணை வினைச்சொல்லாக கொண்டிருந்தார்கள் என்பதை கூற முடியும். சரி பிள்ளைகளே, இப்பொழுது உங்களுக்கு விளங்கி இருக்கும் உயர்திணை அக்ரிணை என்றால் என்ன, அவற்றை எவ்வாறு பிரிக்க முடியும், அந்த பிரிப்பு முறைக்குள் வரக்கூடிய சொற்கள் எவை என்பதை உங்களால் உணர முடியும். கீழே நான் சொல்லும் வாக்கியங்களில் உள்ள உயர்திணை அக்ரிணை சொற்களை பாருங்கள் பிள்ளைகளே. முகுந்தன் வயலை உழுதான், குயில் இனிமையாக கூவும், மாணவர்கள் பாடம் படித்தார்கள், காற்று வேகமாக வீசியது, மாலா பாட்டு பாடினாள். இங்கு முகுந்தன், மாணவர்கள், மாலா ஆகிய சொற்கள் உயர்திணை பெயர்ச்சொற்களாகவும், உழுதான், படித்தார்கள், பாடினால் என்பன உயர்திணை வினைச்சொற்களாகவும் வரும். என பிள்ளைகளே, இங்கு குயில், காற்று, வயல், பாடம் என்பன அக்ரிணை பெயர்ச்சொற்களாகவும், கூவும், வீசியது ஆகியன அக்ரிணை வினைச்சொற்களாகவும் இருக்கின்றன என்பது உங்களுக்கு விளங்குகிறதா மாணவர்களே? சரி மாணவர்களே, இவ்வளவு நேரம் நாம் திணை பற்றி படித்தோம். நான் இப்பொழுது கதை ஒன்றை கூறுகிறேன். கேளுங்கள், உங்களுக்கு கதை கேட்பது பிடிக்கும் தானே? ஆம். கதையின் தலைப்பு முட்டாள் அமைச்சன். ஒரு நாட்டை பாண்டியன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவன் ஒரு முறை அயல் நாட்டுக்கு சென்று விட்டான். செல்வதற்கு முன்னதாக அவனுடைய முதலமைச்சரை அந்த நாட்டை பார்த்துக் கொள்ளும்படியாக கூறிவிட்டு சென்றான். முதலமைச்சர் முருகானந்த பவன். அரசன் அயல் நாட்டுக்கு சென்ற பிறகு அடுத்த நாள் பொழுதும் விடிந்தது. அப்பொழுது முருகானந்த பவன் எழுந்து வெளியே வந்து நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது காவலாளி திடீரென ஓடி வந்தான். அமைச்சரே, அமைச்சரே என்று கூப்பிட்டான். அமைச்சர் காவலாளியை பார்த்து, என்ன இவ்வளவு அவசரமாக ஓடி வருகிறாய், என்ன பிரச்சனை என்று கேட்டார். காவலாளி கூறினார், அரசே, காலையில் பூப்பறிக்க சென்றிருந்த எமது இளவரசியாரை பாம்பு கடித்து விட்டது என்று பதட்டத்துடன் கூறினான். அப்பொழுது பிள்ளைகளே, அமைச்சன் என்ன செய்வதென்று அறியாது உடனே, பாம்பு கடித்து விட்டதா, உடனே இளவரசியாரின் கழுத்தை துண்டித்து விடு, காரணம் அவருடைய கழுத்திற்கு மேல் விஷம் ஏறினால் அவள் இறந்து போவாள் என்று கூறினான். காவலாளியும் செய்வதறியாது உடனே கட்டளையை நிறைவேற்றலானான். இப்படி இருக்க சற்று நேரத்திற்கு பிறகு மீண்டும் காவலாளி ஓடி வந்தான். அமைச்சரே, அமைச்சரே என்று சத்தமிட்டான். முருகானந்த பவன் அமைச்சர் வெளியில் வந்து பார்த்தார். காவலாளியிடம் என்ன என்று கேட்டார். காவலாளி கூறினான், அமைச்சரே, இளவரசியாரை கடித்த பாம்பு எமது மக்கள் வசிக்கும் குடிசைக்குள் சென்று விட்டது என்று கூறினான். அப்பொழுது அமைச்சர் உடனடியாக பாம்பு இருந்தால் எல்லோரையும் கடித்துவிடும் என்று பயந்து குடிசைக்கு தீ வைக்க சொன்னான். உடனடியாக காவலாளியும் சொன்னதை நிறைவேற்றினான். குடிசை பற்றி எரிந்தது. ஒரு குடிசை மட்டுமல்லாது அங்கிருந்த எல்லா குடிசைகளும் எரிய தொடங்கின. மீண்டும் காவலாளி ஓடி வந்தான். நடந்ததை கூறினான். இப்போது என்ன செய்வதென்று அமைச்சருக்கு ஒரே யோசனை. அடுத்ததாக ஒரு யோசனை தோன்றியது. காவலாளியிடம் கூறினான், அனைத்து குடிசைகளையும் நெருப்பில் இருந்து காப்பாற்ற எமது ஊருக்கு மேல் இருக்கின்ற குளத்தின் அணைக்கட்டை உடைக்க சொல்லுங்கள். அந்த நீர் வந்து எல்லா குடிசைகளின் நெருப்பையும் அணைக்கட்டும் என்று சொன்னான். அப்பொழுது காவலாளி அதனையும் செய்து முடித்தான். அடுத்ததாக நடந்தது, ஊர் நீருக்குள் மூழ்கியது. இப்பொழுது என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அடுத்ததாக இருந்த குளத்தில் இருந்த நீர் அனைத்தும் வெளியில் வந்துவிட்டன. சற்று நேரத்தில் காவலாளி ஓடி வந்தான். அமைச்சரிடம் கூறினான், ஐயா, மக்கள் எல்லோரும் தங்களது குடிசைகள் இன்றி எல்லோரும் மலைக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். என்ன நடந்தது, இதை எப்படி நாம் சமாளிப்போம் என்று முருகானந்த பவ அமைச்சர் யோசித்தார். அடுத்ததாக மலையில் ஏறும்போது அந்த ஊரில் உள்ள பயிர்கள் யாவும் நீரில்லாது வாடுவதை காணக்கூடியதாக இருந்தது. அப்பொழுது காவலாளி வந்து அமைச்சரிடம் கூறினான், அமைச்சரே, எமது பயிர்கள் யாவும் வாடுகின்றன, என்ன செய்வது என்று கேட்டான். அமைச்சன் சொன்னான், உடனடியாக காடுகளில் இருக்கின்ற மரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து வந்து அந்த பயிர்களுக்கு மேலாக பந்தலிடுங்கள் என்றான். உடனடியாக எல்லோரும் சென்று காடுகளில் இருக்கின்ற மரங்களை கொண்டு வந்து பந்தலாக நட்டார்கள். அடுத்த நாள் பொழுது விடிந்தது. அரசன் அயல் நாட்டிலிருந்து வந்து பார்த்தான். பார்க்கும்போது தான் வந்திருப்பது தமது நாடா அல்லது வேறொரு நாடா என்று சிந்தித்தான். சிலர் மலை உச்சியில் தலையில் துணிகளை போர்த்திக் கொண்டு இருப்பதை கண்டான். அவர்கள் அருகில் சென்று பார்க்கும்போது முருகானந்த பவனும் தலையில் துண்டை போட்டுக்கொண்டு இருந்தார். அரசர் கேட்டார், என்ன இது, இது எமது நாடுதானா என்று கேட்டார். முருகானந்த பவன் சொன்னார், ஆம் அரசே, இது எமது நாடுதான், ஒரு பாம்பால் வந்த வினை என்று கூறினார். அப்பொழுதுதான் அரசருக்கு புரிந்தது, நாம் வேறொரு இடத்திற்கு செல்லும் போது பொருத்தமான ஒரு நபரை வைத்துவிட்டு செல்ல வேண்டும் என்று. பிள்ளைகளே, இந்த கதை உங்களுக்கு விளங்கியதா? ஆம், இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக பிள்ளைகளே, நாம் பால் தொடர்பாக கற்போம். பால் என்பது பிரிவு என்று பொருள்படும். அதாவது ஐந்து பிரிவுகளாக பாலை பிரித்து சொல்ல முடியும். அந்த வகையில் ஆண் பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் என்று ஐந்து வகையாக பாலை பிரிப்பார்கள். உங்களுக்கு ஏற்கனவே இது தெரிந்திருக்கும் மாணவர்களே. அந்த வகையில் பால் ஆண் பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் என்று ஐந்து வகையாக பிரிக்க முடியும். மாணவர்களே, நாம் ஏற்கனவே கற்றது போல உயர்தினையில் வரும் கடவுள், தேவர், மனிதர், நரகர் ஆகியோரில் ஒரே ஒரு ஆணை மட்டும் குறிப்பது ஆண் பால் ஆகும். மாணவர்களே, உதாரணமாக சிவபெருமான், வர்ணன், வதனன், மகன், நடிகன் போன்ற சொற்கள் ஆண் பால் சொற்களாக அமையும். என்ன மாணவர்களே, அடுத்ததாக பிள்ளைகளே, ஆண் பாலை போலவே உயர்தினையில் வரும் ஒரே ஒரு பெண்ணை குறிப்பது பெண் பாலாகும். உதாரணமாக உமாதேவியார், இலக்குமி, மாலதி, மகள், நடிகை போன்ற சொற்களை கூற முடியும். இவ்வாறு உயர்தினையாக கொள்ளும் கடவுள், தேவர், நரகர், மனிதர்களில் வரும் ஒரே ஒரு பெண்ணை மட்டும் குறிப்பது பெண்பால் ஆகும். பிள்ளைகளே, உயர்தினையில் உள்ளோரில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை பலர்பால் பகுதிக்குள் உள்ளடக்குவர். அந்த வகையில் பிள்ளைகளே, ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்களையும் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களையும் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் இருபாலரையும் பலர்பால் என்ற பகுதிக்குள் உள்ளடக்க வேண்டும். உதாரணமாக மாணவர்கள், நடிகர்கள், பாடகர்கள், நடிகைகள், சிறுமியர், அரசர்கள், ஆசிரியர்கள் போன்ற சொற்களை சொல்ல முடியும். அடுத்ததாக ஒன்றன் பால் பற்றி பார்க்கும்போது அக்னியில் வரக்கூடிய ஒரு பொருளை மட்டும் ஒன்றன் பால் சொற்களாக கொள்ள முடியும். என்ன பிள்ளைகளே, அதாவது கடவுள், தேவர், நரகர், மனிதர் அல்லாத உலகில் உள்ள ஏனைய அனைத்து உயிருள்ள உயிரற்ற பொருட்களில் ஒன்றை மட்டும் குறிப்பிடுவது ஒன்றன் பாலாக இருக்கும். உதாரணமாக கதவு, பழம், கிளை, குருவி, நூலகம், மீன், மாமரம், அலுமாரி இந்த சொற்களை சொல்ல முடியும். அடுத்ததாக பிள்ளைகளே, பலவின் பால் பற்றி பார்க்கும்போது பலவின் பால் என்பது அக்ரிணைக்குள் வரும் சொற்களில் பன்மையை குறிப்பதாக இருக்கும். அதாவது ஒன்றிற்கு மேற்பட்டதாக இருக்கும். உதாரணமாக மேலே கூறிய ஒன்றன் பால் சொற்களை பன்மையாக கூறும்போது அவை பலர்பால் சொற்களாக மாறிவரும். உதாரணமாக கதவுகள், பழங்கள், கிளைகள், குருவிகள், நூலகங்கள், மீன்கள், மாமரங்கள், அலுமாரிகள் இவற்றை கூற முடியும். இப்போது உங்களுக்கு புரிந்ததா மாணவர்களே? பால் என்று சொல்லப்படும் போது அது ஐந்து வகையாக பிரிக்கப்படும். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின் பால். இவற்றுள் ஆண் பால், பெண் பால், பலர்பால் என்பன உயர்தினைக்கும், ஒன்றன்பால், பலவின் பால் என்பன அக்ரிணைக்கும் சேர்ந்தவை. பிள்ளைகளே, ஆண்பால் என்பது ஒரு ஆணை மட்டும் குறிப்பதாகவும், பெண்பால் என்பது ஒரு பெண்ணை மட்டும் குறிப்பதாகவும், பலர்பால் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்களையோ ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலரையும் குறிப்பதாக அமையும். என்ன பிள்ளைகளே, அடுத்ததாக ஒன்றன்பால் என்பது அக்ரிணையில் ஒன்று. உதாரணமாக மரம், அது ஒன்றன்பால். மரங்கள் என்பது பலவின் பால். இப்பொழுது உங்களுக்கு புரிந்ததா மாணவர்களே? பால் தொடர்பாக நாம் பார்க்கும் போது பிள்ளைகளே, தமிழ் பாடநூலில் 46 பக்கம் 2 பந்தியை பாருங்கள். நான் வாசிக்கும் பகுதியை நீங்களும் சேர்ந்து வாசியுங்கள் பிள்ளைகளே. சகுனியின் சூழ்ச்சியால் பாண்டவர்கள் ஐவரும் திரௌபதியும் அரசையும் நாட்டையும் இழந்து கானகத்தில் வாழும் நிலை வந்த போதும் மூத்தவனான தருமன் நிலை குலையாது பொறுமை காத்தான். அவன் துரியோதனனாலும் அவனது சகோதரர்களாலும் பட்ட துன்பங்களை பொறுமையுடன் எதிர்கொண்டான். பொய் பேசாது, சினம் கொள்ளாது, நேர்மையை கடைபிடித்து வாழ்ந்தான். தர்மனின் பொறுமையான ஒழுக்கமே தர்மத்தை காத்தது. இவ்வகையில் நாம் ஒவ்வொருவரும் பொறுமை எனும் பண்பினை கடைபிடித்தால் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடையலாம். அந்த பந்தியில் பார்க்கும்போது பிள்ளைகளே, ஆண்பால் சொற்களாக தருமன், துரியோதனன், அவன் போன்ற சொற்கள் இருக்கின்றன. என்ன பிள்ளைகளே, அதே போல் பெண்பால் சொற்களாக சகுனி, திரௌபதி போன்ற சொற்கள் இருக்கின்றன. பலர்பால் சொற்களாக பிள்ளைகளே, பாண்டவர்கள், சகோதரர்கள் போன்ற சொற்கள் இருக்கின்றன. ஒன்றன்பால் சொற்களாக சூழ்ச்சி, அரசு, நாடு, கானகம், பண்பு போன்ற சொற்கள் இருக்கின்றன. பணவின் பால் சொற்களாக துன்பங்கள், வெற்றிகள் போன்ற சொற்கள் இருக்கின்றன. சரி மாணவர்களே, அடுத்ததாக ஒரு நகைச்சுவை துணுக்கை கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு கணவர் வீட்டிற்கு வந்து அவருடைய மனைவியை அழைத்து, மரகதம், என்னை நீ மறதிக்காரன் மறதிக்காரன் என்று அடிக்கடி சொல்வாய், இங்கே வந்து பார், இன்று காலையில் நான் கொண்டு சென்ற பைக்கை எப்படி கொண்டு வந்து மீண்டும் நிறுத்தியிருக்கிறேன் என்று பெருமையோடு கூறினார். அதற்கு மனைவி உடனடியாக வெளியே ஓடி வந்து, ஐயோ, என்ன வேலை செய்து விட்டீர்கள்? உங்களுக்கு நினைவில் இல்லையா, இன்று நீங்கள் உங்களுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு செல்லவில்லையே, அதோ வீட்டுக்கு பின்னால் அல்லவா உங்களுடைய பைக் இருக்கிறது என்று கூறினார். அப்போதுதான் அந்த கணவருக்கு ஞாபகம் வந்தது, ஐயோ, நாம் இந்த பைக்கை வேறொருவரிடம் இருந்து எடுத்து வந்து விட்டோமே என்று யோசித்தார். சரி பிள்ளைகளே, அடுத்ததாக நாம் எண் பற்றி பார்ப்போம். எண் என்பது எண்ணிக்கையாகும். எண் இருவகைப்படும். அவை ஒருமை, பன்மை. ஒருமை என்பது பிள்ளைகளே ஒன்றை மட்டும் குறிப்பது, அதாவது உயர்திணை, அஃறிணை ஆகிய இரு திணைகளிலும் ஒன்றை மட்டும் குறிக்கும் சொற்கள் ஒருமை சொற்களாகும். நான், மாணவன், சிங்கம், காய், பாதை, கோயில், புத்தகம், ஊர், நாடு போன்ற சொற்களை ஒருமை சொற்களாக கூற முடியும். என்ன பிள்ளைகளே, உங்களுக்கு விளங்கியதா? நான், மாணவன், சிங்கம், காய், பாதை, கோயில், புத்தகம், ஊர், நாடு போன்ற சொற்களை ஒருமை சொற்களாக கூற முடியும். முக்கியமான ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளே. இங்கு எண்ணக்கூடியதை மட்டுமே நாம் ஒருமையாக பிரிக்கலாம். உதாரணமாக பென்சில், கதிரை, வீடு, படி போன்ற சொற்களை கூற முடியும். எண்ண முடியாத சொற்களை ஒருமை பன்மையாக பிரிக்க முடியாது மாணவர்களே. உதாரணமாக நீர், வானம், கடல், மா போன்ற சொற்களை ஒருமை பன்மையாக பிரித்து பார்க்க முடியாது. அப்படியாயின் எண்ணக்கூடிய ஒரு பொருளை மட்டும் குறிக்கும் சொல் ஒருமை எனலாம். சரி மாணவர்களே, நாம் இவ்வளவு நேரமும் திணை, பால், எண் தொடர்பாக பார்த்தோம். அடுத்ததாக நீங்கள் சுற்றாடல் பாடத்தில் மலைக்குருவி சம்பந்தமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது மழை வருவதற்கு முன் மலைக்குருவி தாழ்வாக பறக்கும் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படியாயின் மலைக்குருவி தொடர்பாக ஒரு சிறிய விடயத்தை கூறுகிறேன், கேளுங்கள் மாணவர்களே. இலங்கையில் மலைக்குருவி எனவும் தமிழ்நாட்டில் நாட்டு உழவாரன் எனவும் இது அழைக்கப்படுகின்றது. இக்குருவிகள் கூட்டமாகவே பறக்கும். இவை தாழ பறந்தால் மழை வரும் அறிகுறி எனும் ஒரு நம்பிக்கையும் உண்டு. உடல் பெருமளவு கருமை கலந்த கபில நிறமாக காணப்படும். தொண்டை வெண்மையாக இருக்கும். பழைய கட்டடங்கள், பாறை இடைவெளிகளில் கூடு கட்டும். உக்கிய தாவர பகுதிகளுடன் உமிழ் நீரை கலந்து பசையாக்கி கூடுகளை கட்டும். இவை இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் உள்ளன. சில பறவைகள் புலம்பெயர்ந்து செல்வதாகவும், சில பறவைகள் நிரந்தரமாக இலங்கையில் வசிப்பதாகவும் கூறப்படுகிறது. என்ன பிள்ளைகளே, மலைக்குருவி சம்பந்தமான தகவல் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக பன்மை தொடர்பாக பார்ப்போம். ஏற்கனவே நாம் பார்த்தபோது எண்ணக்கூடிய ஒரே ஒரு பொருளை நாம் ஒருமை என்று சொல்லுவோம். அதே போல் எண்ணக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட அனைத்தையும் பன்மை சொற்களாக நாம் சொல்லுவோம். உதாரணமாக நாம் இதற்கு முன் கற்ற ஒருமை சொற்களை பன்மை சொற்களாக மாற்றி பார்ப்போம். நான், நாங்கள். மாணவன், மாணவர்கள். சிங்கம், சிங்கங்கள். காய், காய்கள். பாதை, பாதைகள். கோயில், கோயில்கள். புத்தகம், புத்தகங்கள். ஊர், ஊர்கள். நாடு, நாடுகள். என்ன புரிந்ததா மாணவர்களே? இவற்றில் மாணவர்கள், சிங்கங்கள், காய்கள், பாதைகள், கோயில்கள், புத்தகங்கள், ஊர்கள், நாடுகள் போன்றவை பன்மை சொற்களாக வரும். சரி மாணவர்களே, இவற்றை போல் நாம் ஏற்கனவே கூறியது போல் நீர், வானம், கடல், மா போன்ற எண்ண முடியாத சொற்களை பன்மையாக கூற முடியாது. என்ன பிள்ளைகளே, தமிழ் பாட புத்தகத்தில் முதலாவது பாடத்தில் முதலாவது பக்கத்தில் வரக்கூடிய ஒருமை சொற்களை பார்க்கலாம். திருப்பிக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே, தமிழ் பாட புத்தகத்தில் முதலாவது பாடத்தில் முதலாவது பக்கத்துக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். புத்தகத்தின் முதலாவது பக்கத்திலே ஒரு அழகான ஓவியத்துடன் அந்த பந்தி அமைந்திருக்கிறது. சந்திரன் அழகானது. சந்திரனை நிலா, அம்புலி, நிலவு, மதி எனவும் அழைப்பதுண்டு. பல புலவர்கள் சந்திரனை வர்ணித்து பாடல்கள் பாடியுள்ளார்கள், கவிதைகள் இயற்றியுள்ளார்கள். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் சந்திரோதயத்தை எவ்வாறு வர்ணிக்கின்றார் என பார்ப்போம். இப்பந்தியில் பாருங்கள் பிள்ளைகளே, நான் மீண்டும் வாசிக்கிறேன். சந்திரன் அழகானது. சந்திரனை நிலா, அம்புலி, நிலவு, மதி எனவும் அழைப்பதுண்டு. பல புலவர்கள் சந்திரனை வர்ணித்து பாடல்கள் பாடியுள்ளார்கள், கவிதைகள் இயற்றியுள்ளார்கள். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் சந்திரோதயத்தை எவ்வாறு வர்ணிக்கின்றார் என பார்ப்போம். இந்த பந்தியில் மாணவர்களே, ஒருமை பெயர் சொற்களாக சந்திரன், நிலா, அம்புலி, நிலவு, மதி போன்ற சொற்கள் இருக்கின்றன. பன்மை பெயர் சொற்களாக புலவர்கள், பாடல்கள், கவிதைகள் போன்ற சொற்கள் இருக்கின்றன. பிள்ளைகளே, இந்த ஒருமை பன்மை தொடர்பாக நீங்கள் தரம் ஒன்றிலிருந்து அதிகமான பயிற்சிகளை செய்திருப்பீர்கள். அந்த வகையில் நீங்கள் இந்த வருடம் எதிர்நோக்கி இருக்கின்ற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் ஒருமை பன்மை தொடர்பாக பல வினாக்கள் வருவதை காண முடிகிறது. அந்த வகையில் மாடுகள் மேய்ந்தது, பறவை கூடு கட்டின போன்ற வசனங்கள் இந்த ஒருமை பன்மையோடு தொடர்புபட்டதாக இவ்வாறான வினாக்கள் தொடர்ச்சியாக வருவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் நாம் எழுவாய் பயனிலைக்கு இடையிலான தொடர்பினை பார்க்கும்போது எழுவாய் ஒருமையாக இருக்கும்போது பயனிலையும் ஒருமையாக இருக்க வேண்டும். என்ன பிள்ளைகளே, அதே போல் எழுவாய் பன்மையாக இருக்கும்போது பயனிலையும் பன்மையாக இருக்க வேண்டும். இப்படியான விடயங்களை நீங்கள் தமிழ் புத்தகத்திலும் ஏனைய புத்தகங்கள் சஞ்சிகைகளில் நீங்கள் வாசித்து அறிந்திருப்பீர்கள். அவற்றை இன்னும் நீங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் மாடுகள் மேய்ந்தது என்பது தவறு. மாடுகள் மேய்ந்தன என்று வர வேண்டும். அதேபோல் பறவை கூடு கட்டின என்பது தவறு. பறவைகள் கூடு கட்டின என்று வர வேண்டும். இவ்வாறான வினாக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வருவதன் காரணமாக நீங்கள் இந்த ஒருமை பன்மை தொடர்பாக தெளிவான விளக்கம் ஒன்றை பெற்றிருக்க வேண்டும் பிள்ளைகளே. அதேபோல் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், ஒவ்வொரு என்ற சொல் வரும்போது அது நாம் ஒருமையாக கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒவ்வொரு பூவும் வாசனை மிக்கது என்று கூற வேண்டும். எனவே உங்களுக்கு புரிந்ததா மாணவர்களே, இந்த ஒருமை பன்மை சம்பந்தமான விடயங்களை நீங்கள் தெளிவாக கற்றறிந்து கொண்டால் உங்களுக்கு இலகுவாக பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற முடியும். சரி பிள்ளைகளே, நாம் இவ்வளவு நேரமும் திணை, பால், எண் சம்பந்தமாக நாம் பார்த்தோம். இவ்வளவு நேரம் கற்ற விடயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் அடுத்ததாக உங்கள் காதுகளுக்கு இனிமையாக ஒரு பாடலை பாடலாம் என்று நினைக்கிறேன். பாடலின் தலைப்பு வானம் கருக்க வேணும். ஒரு நாட்டார் பாடல். இந்த நாட்டார் பாடல் விவசாயம் தொடர்பானது. ஆம் பிள்ளைகளே, நாம் விவசாயத்தை என்றும் கைவிடலாகாது. என்றும் நாம் எமது பொழுதுபோக்குகளிலும் ஏனைய ஓய்வு நேரங்களிலும் கூட நாம் விவசாயத்தை மேற்கொள்ளுதல், விவசாயத்தை என்றும் பாதுகாப்பது போன்ற விடயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அந்த வகையில் இந்த பாடல் நீங்கள் அறிந்த பாடலாக இருக்கும். நீங்களும் சேர்ந்து இந்த பாடலை பாடுங்கள். வானம் கருக்க வேணும், மலை வயல் காடெல்லாம் பெய்ய வேணும், தேனான சம்பானில்லு நம தேசம் எல்லாம் விளைய வேணும், வானம் கருக்க வேணும், மலை வயல் காடெல்லாம் பெய்ய வேணும், தேனான சம்பா நெல்லு நம்ம தேசம் எல்லாம் விளைய வேணும், கட்டாந்தரைகளெல்லாம் நல்ல காய்கனிகள் விளைய வேணும், மட்டாக நாமும் உண்டு நாட்டு மக்களுக்கும் இய வேணும், கட்டாந்தரைகளெல்லாம் நல்ல காய்கனிகள் விளைய வேணும், மட்டாக நாமும் உண்டு நாட்டு மக்களுக்கும் இய வேணும், தூரத்து நாட்டாரிடம் நாம் தூது விட்டு உணவு கேட்கும், பாரத்தை போக்குவதற்கு நாம் பாடுபட்டு உழைக்க வேணும், தூரத்து நாட்டாரிடம் நாம் தூது விட்டு உணவு கேட்கும், பாரத்தை போக்குவதற்கு நாம் பாடுபட்டு உழைக்க வேணும், முத்து வெள்ளை சம்பா நெல்லு நல்லாய் முற்றி விளைந்து குலுங்குதடாம், முத்து வெள்ளை சம்பா நெல்லு நன்றாய் முற்றி விளைந்து குலுங்குதடாம், கத்தும் கிளி குருவி எல்லாம் வந்து கூட்டமாயெங்கும் கொத்துதடாம், கத்தும் கிளி குருவி எல்லாம் வந்து கூட்டமாயெங்கும் கொத்துதடாம், பஞ்சம் பறக்க வேண்டும் எங்கும் பல கலைகள் சிறக்க வேணும், கஞ்சிக்கு அலையும் இந்த கெட்ட கஞ்சல் வாழ்க்கை ஒழிய வேண்டும், பஞ்சம் பறக்க வேண்டும் எங்கும் பல கலைகள் சிறக்க வேணும், கஞ்சிக்கு அலையும் இந்த கெட்ட கஞ்சல் வாழ்க்கை ஒழிய வேண்டும், கெட்ட கஞ்சல் வாழ்க்கை ஒழிய வேண்டும், கெட்ட கஞ்சல் வாழ்க்கை ஒழிய வேண்டும், தன்னானே தன்னானே தானே தன்னானே 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 நானே நானே தன தன்னானே நானே நானே. சரி மாணவர்களே, ஒரு பாடலை கேட்டுவிட்டு வந்தோம். அதே போல் அடுத்ததாக இன்றைய பாடத்தில் நாம் திணை பால் என் இடம் சம்பந்தமாக படிப்பதற்காக இருக்கிறோம். அதே போல் இவற்றுள் திணை பால் என் இடம் சம்பந்தமாக பார்க்கும்போது இறுதியாக நாம் பார்க்க இருப்பது இடம் சம்பந்தமாகும். இடம் மூன்று வகைப்படும். அவையாவன தன்மை, முன்னிலை, படர்க்கை. அந்த வகையில் தன்மை என்பது பேசுபவரை குறிக்கும், முன்னிலை என்பது பேசும்போது கேட்பவரை குறிக்கும், படர்க்கை என்பது பேசப்படும் பொருளை குறிக்கும். என்ன மாணவர்களே, நீங்கள் இது தொடர்பாக ஏற்கனவே கற்றிருப்பீர்கள். மீண்டும் கூறுகிறேன், தன்மை என்பது மாணவர்களே பேசுபவரை குறிக்கும், முன்னிலை என்பது பேசும்போது கேட்பவரை குறிக்கும், அதே போல் படர்க்கை என்பது மாணவர்களே பேசப்படும் பொருளை குறிக்கும். சரி மாணவர்களே, நாம் இவற்றுள் முதலாவதாக இருக்கின்ற தன்மை பேச்சொற்கள் பற்றி பார்ப்போம். தன்மை என்பது பேசுபவரை குறிக்கும் சொற்கள் என்று நான் கூறினேன். அந்த வகையில் நான், நாம், நாங்கள், யான், யாம், எனக்கு, நமக்கு, என்னுடன், நம்மிடம் போன்ற சொற்களை தன்மை பேச்சொற்களாக கூற முடியும். அதேபோல் தன்மை வினைச்சொற்களாக வந்தேன், பார்க்கிறோம், படிப்போம் போன்ற சொற்களை உதாரணமாக காட்ட முடியும். என்ன புரிந்ததா மாணவர்களே? இப்படியான சொற்கள் தன்மை பேச்சொற்களாகவும் தன்மை வினைச்சொற்களாகவும் வருகின்றன. அடுத்ததாக மாணவர்களே, முன்னிலை தொடர்பாக பார்ப்போம். முன்னிலை பேச்சொற்களாக நீ, நீங்கள், நீவீர், உங்கள், உங்களுடைய, உனக்கு, உங்களுக்காக போன்ற சொற்களை கூற முடியும். முன்னிலை பேச்சொற்களாக நீ, நீங்கள், நீவீர், உங்கள், உங்களுடைய, உனக்கு, உங்களுக்காக போன்ற சொற்களை கூற முடியும். அதேபோல் முன்னிலை வினை சொற்களாக வந்தீர்கள், படிக்கிறாய், உண்ணுகிறாய், செல்கிறாய், வருகிறீர்கள் போன்ற சொற்களை உதாரணமாக கூற முடியும். என்ன பிள்ளைகளே, இப்படியான பயிற்சிகள் நீங்கள் அதிகமாக செய்திருப்பீர்கள். எனவே இந்த சொற்களை நீங்கள் மிக கவனமாக கேட்டு இவற்றை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் மூன்றாவது இடமாக படர்க்கை இடத்தை கூற முடியும். படர்க்கை பெயர்ச்சொற்களாக அது, அவை, அவன், அவள், அவர்கள், இது, இவை, கமல், மாலதி, வேடர்கள் போன்ற சொற்களை உதாரணமாக கூற முடியும். என்ன பிள்ளைகளே, மீண்டும் கூறுகிறேன், படர்க்கை சொற்களாக படர்க்கை பெயர்ச்சொற்களாக அது, அவை, அவன், அவள், அவர்கள், இது, இவை, கமல், மாலதி, வேடர்கள் போன்ற சொற்களை கூற முடியும். அதே போல் மாணவர்களே, படர்க்கை வினை சொற்களாக உதாரணமாக பறந்தது, விளையாடினார்கள், பார்த்தான் போன்ற சொற்களை கூற முடியும். என்ன மாணவர்களே, இப்பொழுது உங்களுக்கு புரிந்ததா? இடம் சம்பந்தமாக உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மீண்டும் கூறுகிறேன், இடம் மூன்று வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. சரி மாணவர்களே, நாம் இந்த நிகழ்ச்சியில் திணைப்பால் என் இடம் சம்பந்தமாக கற்றோம் அல்லவா? உங்களுக்கு இந்த பாடம் புரிந்ததா? ஆம், உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் திணை என்பது இரு வகைப்படும். என்ன மாணவர்களே, திணை, உயர்திணை, அக்ரிணை என இரு வகைப்படும். உயர்திணையில் கடவுள், மனிதர், தேவர், நரகர் போன்றோர் வருவர். அதேபோல் அக்ரிணையில் மனிதர், கடவுள், தேவர் அல்லாத இனி அனைத்து உயிருள்ள உயிரற்ற பொருள்களும் வரும். என்ன மாணவர்களே, அவற்றை நீங்கள் விளங்கியிருக்க வேண்டும். அதே போல் பால் ஐந்து வகைப்படும். ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால், பலவின் பால் என்பன அவை. உயர்திணையில் ஒரு ஆணை குறிப்பது ஆண் பாலாகவும், உயர்திணையில் ஒரு பெண்ணை குறிப்பது பெண் பாலாகவும், உயர்திணையில் ஒன்றுக்கு மேற்பட்டோரை குறிப்பது பலர் பாலாகவும் வரும். என பிள்ளைகளே, அதே போல் அக்ரிணையில் ஒன்றை குறிப்பது ஒன்றன் பாலாகவும், அக்ரிணையில் ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிப்பது பலவின் பாலாகவும் வரும். அடுத்ததாக எண் சம்பந்தமாக நாம் படித்தோம். எண் ஒருமை, பன்மை என்று இருவகைப்படும். ஒருமை என்பது ஒன்றை மட்டும் குறிப்பது. அதேபோல் பன்மை என்பது ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிப்பது. அடுத்ததாக இறுதியாக நாம் கற்ற விடயம் இடம் சம்பந்தமானதாகும். இடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை என்று மூன்று வகைப்படும். அவற்றுள் தன்மை என்பது பேசுபவரை குறிக்கும். என்ன பிள்ளைகளே, அடுத்ததாக முன்னிலை என்பது பேசும்போது கேட்பவரை குறிக்கும். படர்க்கை என்பது பேசப்படும் பொருளை குறிக்கும். என்ன மாணவர்களே, இப்பொழுது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் பிள்ளைகள், இந்த நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு பயனாகவும் உதவியதாகவும் அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். விடாமுயற்சியுடனும் கடின உழைப்புடனும் பரீட்சைக்கு தயாராகுங்கள். உங்களது வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் அனைவரும் சிறந்த பெறுபேறுகளை பெற நான் பிரார்த்திப்பதோடு எனது வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த ஊவா மாகாண கல்வி அமைச்சு மற்றும் ஊவா மாகாண கல்வி திணைக்களம், ஊவா சமூக வானொலி, பண்டாரவளை வலயக்கல்வி பணிமனையின் உதவி கல்வி பணிப்பாளர் திருவாளர் கே யோகேஸ்வரனையா அவர்கள், அதேபோல் எனது பாடசாலையின் அதிபர் திருவாளர் மதிப்பிற்குரிய எஸ் ராஜமாணிக்கம் ஐயா அவர்கள், மற்றும் எங்களை நெறிப்படுத்திய உவா சமூக வானொலியின் அறிவிப்பாளர்கள், ஊழியர்கள், விசேடமாக திருவாளர் அசோக் மற்றும் உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் மருதமுத்து கணபதி பிள்ளை, நியூபர்க் தமிழ் மகாவித்யாலயம், எல்ல. நன்றி, வணக்கம் மாணவர்களே.